මීළඟට සීනේෂණන් ගරුමන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 9ක් කාලයක් තිබෙනවා. ඕඩර් ප්ලීස් මහාචාර්ය සේනානායකකාර මන්ත්‍රීතුමා මුල් අසල පැන ඇත.
சபைக்கு தலைமை தாங்குகின்ற கௌரவ உறுப்பினர் அவர்களே, இன்றைய தினம் முக்கியமான ஒரு ஒத்திவைப்பு பிரிவினை கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. சர்வதேச மகளிர் தினம் என்கின்ற விடயத்தை முன்னிட்டு இந்த ஒத்திவைப்பு பிரிவினை கொண்டு வந்திருக்கின்றது. பேசப்பட வேண்டிய விடயம், பேசித்தான் ஆக வேண்டிய விடயம். உண்மையில் பால் ரீதியாக பார்க்கின்ற போது நாங்கள் ஆண்பால் பெண்பால் என்று இரு பிரிவுகள் காணப்படுகின்றன. இதில் பெரும்பாலும் ஆண்கள் முதன்மைப்படுத்துகின்ற ஒரு சமூக கட்டமைப்பு என்பது எமது நாட்டில் மட்டுமல்ல ஆசிய நாடுகள் பலவற்றில் காணப்படுகின்றன. ஆண்கள் இந்த உற்பத்திகளுக்கு தாங்கள்தான் தலைமை தாங்க வேண்டும், தாங்கள்தான் அவற்றை செய்ய முடியும் என்ற அடிப்படையில் செயல்படுகின்ற போது பெண்கள் இரண்டாம் நிலையில் பார்க்கப்படுகின்றார்கள். ஆனால் வளர்ச்சியடைந்த நாடுகளை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது அந்த நாடுகளில் 50% பெண்களின் பங்களிப்பு 50% ஆண்களின் பங்களிப்பு என்கின்ற ஒரு தன்மை காணப்படுகின்றது. அதில் குறைவுகள் காணப்படுகின்றது. எனவே ஒரு மனிதவளம் என்பதை முழுமையாக பயன்படுத்துவதாக இருந்தால் பெண்களும் முழுமையாக பயன்படுத்தப்பட வேண்டிய ஒரு உற்பத்திக்குரியவர்களாக இருக்கின்றார்கள். சமத்துவம், சம உரிமை, சம வாய்ப்பு என்றெல்லாம் நாங்கள் பல சந்தர்ப்பங்களில் பேசுகின்றோம். ஆனால் பெண்களுக்குரிய சமத்துவம், சம வாய்ப்பு, சம உரிமை வழங்கப்பட்டிருக்கின்றதா என்பதை பார்க்கின்ற போது அது கேள்விக்குரியதாக இருக்கின்றது. அவ்வாறு வழங்கப்பட்டிருந்தாலும் அந்த வழங்கப்படுகின்ற அந்த தன்மை என்பது ஒரு மேட்டுக்குடி சார்ந்தவர்கள் அல்லது உயர்குடியில் பிறந்தவர்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கின்றது. ஆனால் சற்று வித்தியாசமாக இந்த அரசாங்கத்தில் அந்த விடயத்தை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. சகல மட்டத்திலும் இருந்து பெண்கள் பாராளுமன்றத்திற்கோ அல்லது பிரதேச சபைகளுக்கோ வரலாம் என்கின்ற ஒரு முற்போக்கான விடயம் பின்பற்றப்பட்டிருக்கின்றது. எமது சனத்தொகையை எடுத்து பார்க்கின்ற போது 52% ஜனநாயக அடிப்படையில் பார்க்கின்ற போது பெரும்பாலாக இருக்கின்றவர்கள் பெண்களாக இருக்கின்றார்கள், சிறுபான்மையாக இருக்கின்றவர்கள் ஆண்களாக இருக்கின்றார்கள். ஆனால் எமது பாராளுமன்றத்தை எடுத்து பார்க்கின்ற போது அந்த 52% பெண்களில் எத்தனை பேர் பெண்களின் பிரதிநிதிகளாக இங்கு வந்திருக்கின்றார்கள் என்று பார்த்தால் குறைவாகத்தான் இருக்கின்றது. ஆனால் பெண்களின் பிரதிநிதித்துவம் அதிகரிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் உள்ளூராட்சி சபையில் 25% பெண்கள் இருக்க வேண்டும் என்றெல்லாம் பேசியிருக்கின்றோம். பேச்சுக்களாக இருக்கின்றனவே ஒழிய நடைமுறையில் அவை நிகழ்ந்ததாக தெரியவில்லை. ஆனால் எங்களுக்கு தெரிய வேண்டும், உலகத்தின் முதலாவது பெண் பிரதமர் ஸ்ரீமாவோ பண்டார் நாயக்கா என்பதை நாங்கள் அறிந்து கொள்கின்றோம். அந்த ஸ்ரீமாவோ பண்டார் நாயக்கா உலகத்தின் இலங்கையின் முதலாவது பெண் பிரதமர் என்று சொல்வதை விட உலகத்தின் முதலாவது பெண் பிரதமராக ஸ்ரீமாவோ பண்டார் நாயக்கா அவர்கள் இருந்திருக்கின்றார். அப்படி என்றால் எமது உலகத்திலே முதலாவது பெண் பிரதமர் இந்த நாட்டில் இருந்திருக்கின்றார் என்றால் இந்த பெண்களின் அந்த வாழ்க்கை தரம் என்பது எத்துணை தூரம் வளர்ச்சி அடைந்திருக்க வேண்டும் என்று பார்க்கின்றோம். ஆனால் அந்த உலகத்தின் முதலாவது பெண் பிரதமராக இருந்தவர் ஒரு விதவையாக்கப்பட்டிருக்கின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். உலகத்தில் ஒரு முன்மாதிரியாக சொல்லப்பட்டவர் ஒரு விதவையாக்கப்பட்டிருக்கின்றார். உலகத்தில் அல்லாது இலங்கையின் முதல் பெண் ஜனாதிபதியாக இருந்தவரும் விதவையாகத்தான் இருந்திருக்கின்றார். ஆகவே ஏதோ ஒரு வகையில் பெண்கள் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். யுத்த வரலாற்றை எடுத்து பார்க்கின்ற போதும் கூட இந்த பெண்கள் என்பது பழிவாங்கக்கூடிய ஒரு இலகு பொருட்களாக அடையாளம் காணுகின்றார்கள். அந்த நேரத்தில் பார்த்தால் சில தாய்மார்கள் அம்பாறை மாவட்டத்தில் மத்திய முகாமை எடுத்துக்கொண்டால் அங்கு புவனேஸ்வரி கோணேஸ்வரி என்று சொல்லப்படுகின்ற பெண் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருந்தார். புங்குடுதீவில் சாரதாம்பாள் என்று சொல்லப்படுகின்ற பெண் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொல்லப்பட்டிருந்தார். சுண்டிக்குழியில் கிருஷாந்தி என்பவர் அவ்வாறு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொல்லப்பட்டிருந்தார். அதேபோன்றுதான் இறுதி யுத்தத்தின் போது இசைப்பிரியா என்று சொல்லப்படுகின்றவர் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொல்லப்பட்டிருந்தார். இதற்கு முன்பாக 1971 காலப்பகுதியில் நான் நினைக்கின்றேன் JVP கட்சிக்கு ஆதரவு கொடுத்தவர் என்ற வகையில் மனம்பெரியவர்கள் கதிர்காமத்தில் அவ்வாறு பாலியல் பலாத்காரம் செய்து கொல்லப்பட்டிருக்கின்றார். ஆகவே பெண்களை மிக மோசமாக அவமானப்படுத்தி அவர்களை பாலியல் பலாத்காரம் செய்து கொல்லுகின்ற ஒரு பொறிமுறை என்பது 1971 இறுதி யுத்தம் வரையும் அது கடைபிடிக்கப்பட்டு வந்திருக்கின்றது. ஆனால் ஒரு விடயத்தை பார்க்க வேண்டும், ஆளும் வர்க்கத்தினரால் அல்லது ஆளுங்கட்சியினரால் நாங்கள் சுட்டிக்காட்டப்படுகின்ற ஒரு விடயம் என்றால், நாங்கள் விடுதலை புலிகளை பயங்கரவாதிகள் என்று நாமகரணம் சூட்டியிருந்தோம் ஆளுங்கட்சியினர். ஒரு பகுதியில் அவர்கள் போராளிகளாக பார்க்கப்பட்டாலும் பயங்கரவாதிகள் என்று சொல்லப்பட்டிருந்தார்கள். அவர்கள் வடக்கு கிழக்கை ஆளுகைக்கு உட்பட்டிருந்த காலத்தில் பார்த்தால் பெண்கள் அர்த்த ராத்திரியிலும் கூட பயணம் செய்யக்கூடிய ஒரு சுதந்திரமான சூழ்நிலை காணப்பட்டது என்றால் இதனை நாங்கள் சிந்திக்க வேண்டும். சட்ட ரீதியான அரசாங்கங்கள் எந்த அளவு பெண்களுக்குரிய பாதுகாப்பை வழங்கி இருக்கின்றார்கள் என்பதை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும். இது மட்டுமல்லாமல் நான் நினைக்கிறேன் பர்வின் சுல்தான் அவர்கள் ஒரு பேச்சாளராக இருக்கின்றவர், இந்த யூடியூப்ல அநேகமாக பேசிக் கொண்டு வருகின்றவர், இந்தியாவை சேர்ந்த ஒரு முற்போக்கான ஒரு பெண் பேச்சாளர். அவர் கூட சொல்றார், சட்ட ரீதியான இந்த ராணுவ கட்டமைப்புகளை விட சட்டத்துக்கு அப்பாற்பட்ட முறையில் காணப்பட்ட விடுதலை புலிகள் இருந்த அவர்கள் ஒழுக்கமாக இருந்தார்கள், ஒழுக்கத்தை பேணினார்கள் என்ற ஒரு கருத்தும் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஏன் சொல்லுகின்றேன் என்றால், நாங்கள் கிட்டத்தட்ட சுதந்திரம் பெற்று 48 சுதந்திரம் பெற்று இப்போது நாங்கள் 78 கடந்திருக்கின்றோம். இந்த 78 கடக்கின்ற போது நாங்கள் என்ன செய்திருக்கின்றோம் என்பதை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும். ஆகவே இந்த அரசாங்கம் ஆவது இப்போது உங்களுக்கு தெரியும், சந்தியா எக்னலி கூட அவர்களது மனைவி சந்தியா காணாமலாக்கப்பட்ட கணவனை தேடிக்கொண்டிருக்கின்றார். இந்த மகளிர் தினத்தில் நாங்கள் அதனையும் பற்றி சிந்திக்க வேண்டும். அவர் பல இடங்களில் ஐக்கிய நாடுகள் சபை வரைக்கும் சென்று குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். எக்னல் கூட அவர்களை கண்டுபிடிப்பதற்காக விதவையாக அலைந்து கொண்டிருக்கிறார் சந்தியா. அதே மாதிரி லசந்த விக்ரமதுங்க அவர்கள் சிறந்த ஒரு ஊடகவியலாளர், அவரும் சுட்டுக்கொலை பை செய்யப்பட்டிருக்கின்றார். அவருடைய மனைவி மகள் நீதிக்காக இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த சர்வதேச மகளிர் தினத்தை நாங்கள் சிந்திக்கின்ற காலத்தில், அவற்றை கொண்டாட வேண்டும் என்று நினைக்கின்ற காலத்தில், இவ்வாறு விதவைகளாக இருந்து இழப்புகளுக்காக இயங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த மகளிரை பற்றியும் நாங்கள் சிந்திக்க வேண்டும். அவர்களுக்குரிய நீதியை வழங்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். உண்மையில் இன்னொரு விடயத்தை நான் சொல்லித்தான் ஆக வேண்டும்.
இந்த மகளிர்
மகளிர் என்ற சக்தியை நாங்கள் முழுமையாக பயன்படுத்துகின்ற போது நிச்சயமாக நமது நாட்டில் அபிவிருத்தியை ஏற்படுத்த முடியும், முற்போக்கானவர்களாக இருக்க முடியும். மகளிர் விவகார அமைச்சர் அவர்கள் இருக்கின்றார், அவரும் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையில் செயல்படுகின்றார். அவர் சொன்னார், மாத்தறையில் இருந்து தெரிவு செய்யப்பட்டு வந்திருக்கின்றார். ஆகவே உங்களது காலத்தில் இந்த விதவைகளாக இருக்கின்றவர்கள், காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் என்ற அடிப்படையில் பெரும்பாலான பெண்கள் விதவைகளாக இருக்கின்றார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட வேண்டும், மறுமலர்ச்சி ஏற்பட வேண்டும். அவர்களை ஏங்கிக் கொண்டிருக்கின்ற எதிர்பார்ப்புகள் நீதி கிடைக்க வேண்டும் என்பதையும் இந்த இடத்தில் நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அது மட்டுமல்லாமல் இந்த விடயத்திற்கு அப்பால் ஒரு சில விடயத்தை சொல்ல வேண்டும். அண்மையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் முளைக்காடு என்ற இடத்தில் 3 பெண்கள் தாக்கப்பட்டார்கள், யானையால் தாக்கப்பட்டார்கள். தாக்கப்பட்டதில் 76 வயதுடைய ஒரு தாய், அவருடைய பெயர் சிவபாக்கியம், அந்த இடத்திலே வீட்டுக்குள் வைத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறார், வெளியில் இல்லை. அதே போன்று இன்னும் ஒரு பொன்னம்மா என்கின்ற பெண் தனது வீட்டுக்குள் இருக்கின்ற போதே யானையால் தாக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கின்றார். கோமதி என்று சொல்லப்படுகின்ற 43 வயது தன்னுடைய தாய் சிவபாக்கியம் தனது கண் முன்னால் யானையால் தாக்கப்பட்டுக் கொண்டிருப்பதை வீட்டுக்குள் இருந்து தாங்கிக் கொள்ள முடியாமல் அந்த யானையை வணங்கியபடி வந்து ஒப்பாரி வைத்திருக்கிறார். அவரை தூக்கி எறிந்திருக்கின்றது. 27 2 மாசம் நடைபெற்ற விடயம். இதேபோன்று மகள வட்டவானில் பசுபதி என்கின்ற ஒரு பெண் வீட்டில் வைத்துக் கொல்லப்பட்டிருக்கின்றார். ஆகவே வாழைச்சேனையில் இன்னொரு பெண், 2 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார், அதில் ஒரு பெண் கொல்லப்பட்டிருக்கின்றார். மகளிர் தினத்தை பற்றி சிந்திக்கின்ற போது வீடுகளில் இருக்கின்ற பெண்களுக்கும் இப்போது காட்டு யானைகளால் தொல்லைகள் ஏற்பட்டிருக்கின்றது என்பதை பற்றி நாங்கள் சிந்தித்துதான் ஆக வேண்டும். அதற்கும் உரிய நடவடிக்கைகள் எடுத்து வீட்டுக்குள்ளே அந்த பெண்கள் பாதுகாப்பாக இருக்க முடியாத ஒரு நிலை ஆகவே இந்த விடயத்தையும் கவனத்தில் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு இன்னொரு விடயம், எமது மக்களின் ஒரு கோரிக்கை, இந்த பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் என்று சொல்லப்படுகின்ற கல்விமானிகள் பட்டத்தை நிறைவு செய்தவர்கள் 4 ஆண்டுகள் அந்த பட்டத்தை நிறைவு செய்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு உண்மையில் காலேஜ் ஆஃப் எஜுகேஷனில் அந்த டீச்சர்ஸ் பயிற்சி பெற்று வெளியேறின உடனே அவர்களுக்கு தொழில் கொடுக்கின்றார்கள். ஆனால் கல்விமானி பட்டம் முடித்தவர்களுக்கு இன்னும் தொழில் கொடுக்கப்படாத நிலையில் இருக்கின்றது. கடந்த காலத்தில் இந்த கல்விமானி என்பது டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்டை பெறுவதற்கு மிகவும் லாயக்கு உள்ளவர்கள் என்ற அடிப்படையில் கொடுக்கப்பட்டது. அந்த நியமனங்கள் கொடுக்கப்பட வேண்டும் என்பதையும் கூறிக்கொண்டு இதேபோன்று இன்னும் ஒரு விடயம், இந்த தொண்டராசிரியராக சேர்க்கப்பட்டவர்கள் உண்மையில் 2005 ஆண்டிலிருந்து தொண்டராசிரியராக இருந்தவர்களுக்கு 2019 ஆண்டில் தான் நியமனம் வழங்கப்பட்டிருக்கின்றது. இதனால் அவர்களுடைய வயது 45 வயதையும் கடந்து பென்ஷன் எடுக்கின்ற போது பிரச்சனை
எதிர்நோக்குகின்றார்.
மகாப் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஆசிரியர் சங்க தலைவர் வந்து சொன்னார், நீங்களும் இந்த கல்வி பகுதியில் இருந்தபடியால் உங்களுக்கு இந்த விடயம் நன்றாக தெரியும், ஆதம்பாவா பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் சொல்லியிருக்கின்றோம், தயவு செய்து தாங்கள் பல ஆண்டுகள் 2005 14 மேல தொண்டராசிரியராக இருந்தவர்களுக்கு அவர்களுடைய நியமனத்தை முற்படுத்தி தரும்படியும் கேட்டிருக்கின்றார்கள். கல்வி அமைச்சர் அவர்களுக்கு இந்த கோரிக்கையை முன்வைத்து இந்த மகளிர் தின நன்னாளில்
விளையாட்டு
உத்தியோகஸ்தர்களுக்கும் உரிய புரமோஷன் அந்த வெற்றிடங்களை நிரப்புமாறு கேட்டு எனது உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி.